திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
அடுத்த 27வது அந்த திருப்பாடலிலே அந்த முப்பொருளுடைய உண்மையை சற்று விளக்கமாக அந்த முப்பொருளுடைய இயல்பினை நம்பொருட்டு விரிக்க தொடங்குகின்றார். அருமையான ஒரு செய்தி. எங்கும் இருக்கும் அறிவினி ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவுனாம் பொங்கு மலம் மறைத்தல் மாயை மயக்கல் விகார பலம் அனைத்தும் கண்ம மலம் பார். இந்த பாடல் மிகுந்த பொருள். இந்த ஒரு பாடலுடைய பொருள் தெரிந்தாலே சைவ சித்தாந்தத்தில் ஒரு 50 விழுக்காடு தெரிந்ததற்கு சமமாகும். முப்பொருள்மை அழகாக சொல்லியிருக்காட்டுகிறார். எங்கும் இருக்கும் அறிவு நீ எல்லா இடத்தும் நிறைந்து நிற்கின்ற அறிவதற்கு உரிய வியாபக சுத்து. நீ ஒரு அறிவுடையவன். இந்த உயிரை பற்றி சொல்கிறார். ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம் இறைவன் என சொல்லக்கூடியவன் உயிர்கள் அறியமிடத்தெல்லாம் அறிவுக்கு அறிவாயிருந்து அறிய செய்யும் அதிவியாபக சித்து. உயிர் வியாபக சித்து, சிவம் அதிவியாபக சித்து. சிவம் அறிவிக்காமல் உணரும், இந்த உயிரானது அறிவிக்க அறியும். அது சிவம் அறிவிக்க இந்த உயிர் அறியும். அந்த சிவம் குருவாக வந்து அறிவிக்க இந்த உயிர் அறிகிறது. அதைத்தான் எங்கும் இருக்கும் அறிவு நீ ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம். இப்படி பதியையும் பாசத்தையும் கூறிவிட்டு, பதியையும் பசுவையும் கூறி முடித்து விட்டு பாசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுகிறார். பாசம் எப்படி? பொங்கு மலமறைத்தல். ஆணவம் உயிரினது வியாபகத்தன்மையை மறைத்து அணுத்தன்மையை செய்வது. அதனால்தான் உயிருக்கு அணு என்றும் நம்முடைய நூல்களிலே சித்தாந்த நூல்களிலே சொல்லப்படும். அணுத்தன்மை என்றால் ஒடுக்குவது, உயிரினுடைய அறிவின் வியாபகத்தை ஒடுக்கி நிற்பது. அதைத்தான் அழகாக பொங்கு மலம் மறைத்தல். ஆகையினாலே ஆணவம் உயிரினுடைய வியாபக அறிவின் வியாபகத்தன்மையை மறைத்து அணுத்தன்மை செய்வது. மாயை மயக்கை மயக்கல். மாயை என சொல்லக்கூடியது அந்த ஆணவ மலைப்பை சிறிதே நீக்கி உன் அறிவை உடம்படற்றாக விளக்கி நீயேயாக அங்க பலதரப்பட்ட நன்மையை பயத்து நிற்பது. ஆகையினாலே இந்த மாயை என சொல்லக்கூடியது மயக்கி உயிருக்கு சற்று விளக்கத்தை கொடுப்பது. அந்த மயக்கமாகிய மாயின அந்த ஆணவத்தால் பிடிக்கப்பட்ட நோய்க்கு மருந்தாக இந்த மாயை பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த மயக்கல் என சொல்லக்கூடியது இது உயிர்களுக்கு அறிவு உணக்கம் செய்வது. உதாரணமாக ஒருவருக்கு அறுவை சிகிச்சை என்றால் அவருக்கு மயக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த மயக்கம் மருந்து எதற்கு கொடுக்கப்படுகிறது? அவரிடம் இருக்கின்ற நோயினை குணப்படுத்த. இதே போலதான் மாயை மயக்கத்தை செய்கிறது. ஆகையினாலே அது மயக்கி எந்த அளவு கொண்டு போய்விடும்? அந்த உடம்பே நான் என்று நினைக்கும்படியாக அந்த நேரத்தில் ஒரு தூக்கு தூக்கும். இந்த தத்துவங்கள் விலகிய விட்ட முன்பு நானே பிரம்மம், இந்த உடம்பே நான் என்று ஒரு மயக்கத்தையும் தரும். கண்மமலம் என சொல்லக்கூடியது ஆணவமலம் என சொல்லக்கூடியது உயிர் அனித்தன்மையாக்குவது. மாயை மயக்கி உடம்பு நானே என நினைக்க தூண்டுவது, சிறிது அறிவு விளக்கத்தை கொடுப்பது. கண்மமலம் அவ்வுடம்பு முதலியவற்றால் ஒன்றை ஒன்று ஒவ்வாத பலதரப்பட்ட நன்மை தீமைகளை பயந்து நிற்பது. முப்பொருளின் உண்மை இப்படி அறிவாயாக என்று சொல்லி காட்டுகிறார். எங்கும் இருக்கும் அறிவினி ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம் பொங்கு மலம் மறைத்தல் மாயை மயக்கல் விகார பலமனைத்தும் கண்ம மலம் பார். எனவே பலதரப்பட்ட நன்மை தீமைகளை பயந்து நிற்பதுதான் அங்கே கண்மமலம். இதை நீ அறிவாயாக என்று இங்கே அழகாக இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஆணோமலம் என்று லேசாக குறிப்பிட்டு விட்டார். அந்த ஆணோமலம் என்பது என்ன? ஒவ்வொரு உயிரினிடத்தை ஏற்கனவே சித்தாந்த சாஸ்திரத்தை படித்து முடித்தவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டு போலவும், சில செய்திகளை தொகுத்து பகுத்து சுருக்கி சொல்வதும் தான் இந்த நம்முடைய பண்டார சாஸ்திரங்கள். ஆணோமலம் இது என்று அறிந்து கொள்ள சொல்லிட்டார். இந்த ஆணோமலம் எப்படி உயிரினுடைய அறிவை மறைக்கிறது, அணுத்தன்மையாக்கிறது என்பதற்கு விளக்கம் சாஸ்திர நூல்களை தான் பார்த்தோம். இந்த ஆணோமலமானது உயிரோடு இருந்து ஏழு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழு செயல்கள் எது என்று சொன்னால், மோகம், மதம், ராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என சொல்லக்கூடிய ஏழு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. நம்மிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ எதுவோ நடக்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் பேசவில்லை. ஒவ்வொரு ஆன்மாவிடத்தும் இது நிகழ்கிறது. இது ஆணவரத்தின் காரியமாகிய முதல் காரியமாகிய மோகம் என சொல்லப்படுவது எது என்றால், குருவினாலே பாதகங்கள் எது என்று உணர்ந்திருந்தாலும் கூட அந்த உணர்ச்சிகள் மடங்கி அறிவு இழந்து அந்த அதிபாதக செயல்களை விரும்பி செய்தல், அதிபாதக செயல்களை விரும்பி செய்தல் என்று இந்த மோகத்தினுடைய ஒரு செயலாக வைத்து சொல்லப்படுகிறது. எனவே குருவினால் உணர்த்தப்பட்ட இது பாபம், இது கொடியது, இது உயிருக்கு கேட்டை விளைப்பது என குருவினால் உணர்த்தப்பட்ட பெண்ணும் கூட அதிலிருந்து விலகின்ற அந்த உணர்வில் இருந்து விலகி அவற்றை நன்றென்று செய்வது. மதமாவது தான் விரும்புகின்ற பொருளினை மேலானது என நினைத்து, அது அதிபாரகத்திலே இருந்தாலும் சரி அதர்மத்திலே இருந்தாலும் சரி, விரும்புகின்ற பொருளினை மேலானது என நினைத்து செல்வம் முதலியவனால் தனக்கு ஒருவரும் நிகரில்லை என்று அங்கே ஒரு செருக்கினை கொள்வதை போல் கொள்வது. ராகம் என சொல்லக்கூடியது சிவத்திரவியங்கள் முதலாக அதர்மத்தின் வழியாக எல்லா செல்வத்தையும் கருவதற்கு விருப்பத்தை கொள்வது. முந்தி உள்ளது இயல்பாக செய்வது, இப்போ இந்த ராகத்தினுடைய தன்மை அதை விரும்பி சென்று கவர்வது, கோயிலுக்குள் இறங்கி சென்று களவு செய்வது. இது போன்ற ஒரு தீச்செயல்கள், தனக்கு வேண்டாம் ஒரு இல்லத்திலே சென்று தீயை வைப்பது, இப்படியெல்லாம் அதை விரும்பி செய்வதற்கு பேர் ராகம். கவலை என சொல்லக்கூடியது தான் ஈட்டிய பொருள் மற்ற செல்வங்கள் எதையுமே தன்னை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது வருந்துவது. ஒரு பொருளை இறந்து விட்டார் என சொன்னால் அந்த இழந்த பொருளினை நினைந்து வருந்துவது தானோமலத்தினுடைய ஒரு செயல். ஆனால் முனிவர்களோ சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ எதையேனும் இழந்து விட்டால் அவள் கவலை கொள்வதில்லை, எல்லாம் இறைவன் சித்தம் என்று விட்டு விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் ஆணவ மனத்தை வென்றவர்கள். எனவே கிட்டியவள் பிரிந்த பொழுது வருந்துதல் கவலை. தாம்பரமாவது தன்னை சுற்றி இருக்கின்ற மனைவி மக்கள் மற்றும் ஈட்டிய பொருளானது களவு மரணம் முதலானவைகளாய் அவைகள் பிரிந்த பொழுது அதனால் ஆற்றாமை, அதை ஆற்றாது புலம்புதல். வாட்டம் என சொல்லக்கூடியது அந்த சுற்றத்தை பிரிந்ததற்கும் பொருள் பிரிந்ததற்கும் முகம் மலர்ச்சியின்றி வாடுதலும் மூர்ச்சை அடைதலும். இப்படி ஏழாவது காரியமாகிய விசித்திரம் என சொல்லக்கூடியது ஒரு உயிருக்கு வரக்கூடியது இன்பமும் துன்பமும் இறைவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை அறியாமல் என்னை அவன் கெடுத்தான், என்னை அவன் வாழ்வித்தான், நான் அவனை கெடுத்தேன், நான் அவனை வாழ்வித்தேன் என்று எண்ணுதல். இவர்கள் உலக வாழ்வினை கண்டு முதலில் மகிழ்வார்கள், துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு விழுந்து விடுவார்கள். இதுவெல்லாம் ஆணவ மரத்தின் காரண காரியமாகிய இந்த விசித்திரம். இத்தனை காரியங்களும் இந்த உலகிலே நாமெல்லாம் கண்ணார கண்டுகொண்டு இருக்கின்றோம். அதான் இதுதான் ஆணவ மரத்தினுடைய காரியம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. மாய மரம் என சொல்லக்கூடியது சுத்தமாய அசுத்தமாய பிரகிருதி மாய என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தார் கொண்டு எடுத்துக்கொண்டால் இந்த மாயையானது மயக்குவதற்கென்று அதிலே கண்மங்களை புஷிப்பதற்கும் அந்த கண்மங்களை விடுவதற்கும் ஆறு அத்துவாக்கள் என்று ஒன்றிருக்கிறது. மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, இவைகளுக்கு பேர் அத்துவாக்கள். இது வழியாகத்தான் உயிர்கள் என்ன செய்கின்றது, கண்மங்களை ஈட்டுவதும் தொலைப்பதுமாக இருக்கிறது. இதிலே மந்திரம், பதம், வண்ணம் என சொல்லக்கூடியது சொற்பிரபஞ்சம். தத்துவம், கலை, புவனம் என சொல்லக்கூடியது பொருள் பிரபஞ்சம். எனவே இந்த சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் வாயிலாக இந்த உயிர்களானது பந்தப்பட்டு இன்ப துன்பங்களை அனுபவிப்பதோ அல்லது கண்மங்களை ஈட்டுவதோ தொலைப்பதோ இதன் மூலமாக இது நிகழ்கிறது. அடுத்தாற்கொண்டு எடுத்துக்கொண்டால் கண்மம். இந்த கண்மம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, இந்த கண்மத்தை பற்றி நாம நன்றாக தெரிந்து கொண்டோம் என சொன்னால் இறைவன் மேல் நமக்கு மிகுந்த ஒரு பற்று ஏற்படும். முதலில் கண்மம் என சொல்லக்கூடியது இந்த உயிரானது செய்யக்கூடிய செயல்கள், ஆணவ மரத்தின் தொடக்கத்தினாலே தான் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள். அப்படி செய்கின்ற பொழுது சில செயல்கள் புத்திபூர்வமாகவும் செய்வோம், அபித்திபூர்வமாகவும் செய்வோம். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவதிகை வீரட்டானத்திலே செய்த திருத்தொண்டு புத்திபூர்வமானது. புலர்வதமுன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்தேத்து புகழ்ந்து பாடினார். அதே நேரத்திலே திருக்கையிலே ஒரு குரங்கானது வில்வ மரத்திலே இருந்து கொண்டு அந்த கிளைகளை அசைத்து விண்வெளிகளை சுவாமி மேல் விழும்படியாக செய்து அங்கே அர்ச்சித்தது போல ஒரு பயனை பெற்று முசுகுந்த சக்கரவர்த்தியாக வந்தது. இங்கே இந்த குரங்கு செய்தது அபுத்திபூர்வமாக செய்தது. புத்திபூர்வமாக செய்ததற்கும் பலன் உண்டு, அபுத்திபூர்வமாக செய்வதற்கும் பயன் உண்டு. அந்த புத்திபூர்வமாக செய்தது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். புத்திபூர்வமாக செய்கின்ற நன்மை நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒருவனுக்கு உதவுவது. புத்திபூர்வமாக செய்கின்ற பாவமும் நமக்கு தெரியும். அபித்திபூர்வமாக செய்கின்ற நன்மையும் உண்டு, அபித்திபூர்வமாக செய்கின்ற பாவமும் உண்டு. இந்த அபித்திபூர்வமான பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சமணர்கள் இரவிலே விளக்கரிப்பதில்லை. ஏன், நம்ம எரியாமல் ஒரு புழு பூச்சி இறந்து பட்டுவிடும். நடந்து செல்கின்ற பொழுது புழு பூச்சிகளை மிதித்து விடுவோம், நம்ம எரியாமல் மிதித்து விடுவோம். அதற்காக மயில் இறகினை வைத்து விசிறி கொண்டு செல்வார்கள். எனவே நாம் பார்க்கின்ற போது புத்திபூர்வம், அபித்திபூர்வம், அது நல்வினை, தீவினை. அந்த நல்வினை தீவினையும் எப்படி செய்கிறது, மனம், வாக்கு, காயம் மூன்றினாலும் செய்கிறது. மனத்தினாலும் நல்லது தீவிரம் செய்கிறது, வாக்கினாலும் நல்லது தீவிரம் செய்கிறது, காயத்தினாலும் நல்லது தீவிரம் செய்கிறது. எத்தனை வகை வருது பாருங்க. இதையெல்லாம் ஞானாமுகங்கிற நூல்ல விளக்கமாக பேசப்படுகிறது. இப்படியெல்லாம் கண்மங்களை ஈட்டுகின்ற ஆன்மா அது என்ன செய்கிறது, மூலமாக அது சேமித்துக் கொண்டே வருகிறது. அதுக்கு பேர் சஞ்சிதம். அந்த சஞ்சித வினையிலே இருந்து இந்த பிறப்பிலே அனுபவிப்பதற்கு கொண்டு வருவது பிராரத்தம். இந்த பிராரத்த வினையை நாம் கழிக்க வருகின்ற பொழுது மேலும் வினைகளை செய்து ஈட்டுகிறோம், அது ஆகாமியம். ஆக இந்த வினைகள் எப்படின்னா நம்மை துரத்தி கொண்டே வரும். வினைகள் பிறப்புக்கு காரணம், பிறப்பினாலே வினையை ஈட்டுகிறான். அதனால்தான் மாணிக்க வாசக சுவாமிகள் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டுனா வினையார் பிறவியும் பிறவியார் வினையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்குவார். ஆகையினாலே இந்த ஆன்மா இப்படியெல்லாம் தான் புத்திபூர்வமாக அபித்திபூர்வமாக நன்மையையும் தீமையும் மனம், வாக்கு, காயம் முதலியவற்றால் வருகிறது. இதன் காரணத்தினாலே துன்பத்தை அனுபவிக்கிறது. இந்த உயிரானது எப்படி துன்பத்தை அனுபவிக்கிறது, மூன்று விதமான துன்பத்தை அனுபவிக்கிறது. இது அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் என்று ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடியது மாதாவின் கற்பத்தில் இருக்கும் போது உண்டான விஷனம், பின் ஜனனத்திலே வருகின்ற துன்பம், நரை திரை, அதற்கு பின்பு இறப்பு என சொல்லக்கூடிய யமதண்டம், அந்த இறப்பிற்கு பின்பு நரகத்திலே சென்று அடையக்கூடிய துன்பம், இதெல்லாம் ஆதி தெய்வீகம். இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுவது. ஆதிக பௌதிகம் என்பது நாம் இருக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருள்களால் வருவது. குளிர், வெப்பம், மழை, காற்று, மின்னல், இடி, சூரியவிழுதல், கல்விழுதல் முதலியன. இந்த குளிர் வெப்பம் என சொல்லுகின்ற பொழுது இதுல சில நோய்களும் சொல்லும், கொரோனாவெல்லாம் அதில் தான் வரும். ஆகையினாலே இதுகளெல்லாம் இந்த உலகிலே உயிர்களை துன்புறுத்தக்கூடியது. அடுத்து மூன்றாவதாக உயிருக்கு வரக்கூடிய துன்பம், நம் உடலுக்குள்ளேயே இருந்து நமக்கு துன்பத்தை கொடுப்பது. முதலில் தெய்வத்தால் வருவது, அடுத்து சுற்றி இருக்கின்ற உலகத்தாரால், உலகத்திலே உள்ளதால் வருவது, அடுத்து ஆதி ஆன்மீகம் என சொல்லக்கூடியது நம் உடம்புக்குள்ளே இருந்து நோய். அது மட்டுமல்லாது மிருகங்களால் ஊருக்குள்ளே சிறுத்தை புகுந்து விவசாய கடித்து குதறியது, இதெல்லாம் ஆதி ஆன்மீகத்தில். ஆகையினாலே வியாதியினாலும் மிருகங்களாலும் திருவிழியே போகின்ற போது நாய் கடித்தது என்றால் அது அவனுக்கு அந்த வினையினுடைய பயன். ராஜாங்கத்தாலும் பசாசுகளாலும் கள்வர்களாலும் மனிதர்களாலும் ஒரு களவு போயிட்டுன்னு சொல்லிட்டோம்னா அது அவனுடைய வினையின் காரணத்தினாலே அங்கே வருகிறது. மனிதர்களாலும் எத்தனை பேர் வீடு கட்டி ஆனந்தம் மனை மக்களோடு இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, ஏத்து வீட்டுக்காரன் சண்டை, அண்ணன் தம்பிகளோட சண்டை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் என்றெல்லாம் அலைந்து நிம்மதியை கெடுத்துக் கொடுக்குறான். இதுவெல்லாம் அது இறைவனால் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை, ஆதி ஆன்மீகம் என சொல்லக்கூடியது. எனவே மனிதனால் உண்டாகும் துக்கம், பிறருடைய மேன்மை, செல்வம், புகழ் முதலானவர்களை கண்டு பொறாமை கொள்ளுதல், இவன் தூங்கவே மாட்டான், இவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் தான் லட்சாதிபதியாக இருந்தாலும் கோடீஸ்வரனை பார்த்து இவன் மனம் புழுங்கிக் கொண்டே இருப்பான். ஆக பொறாமை கொள்ளுதல், தனக்கு தெரிந்ததையெல்லாம் புத்தியாக செய்து துன்பப்படுதல். இப்படி இந்த முப்பொருண்மையை சொல்லுகின்ற பொழுது இவைகளெல்லாம் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றினார் இந்த ஆன்மா பந்திக்கப்பட்டிருப்பதை இங்கே அழகாக நம்முடைய சுவாமிகள் நமக்கு உணர்த்தி காட்டினார். முப்பொருளுடைய ஒரு இயல்பை நமக்கு உணர்த்தி காட்டினார். அடுத்து 28வது திருப்பாடலிலே குருமூர்த்தியானவர் தனக்கு செய்த ஒரு அருமையான ஒரு உண்மையை இங்கே சொல்லி காட்டுகிறார். தன்னை எப்படி முப்பொருள் உண்மையை உணர்த்தி தன்னை மேன்மைப்படுத்தினார் என்பதை அழகாக உணர்த்துகிறார். செங்கமல பொற்பாதம் சீர்பாத வல்லவங்கள் நன் கமலை வாழ்கிழியே நாடிக்கேள் சங்கையிலா தத்துவத்தை காட்டி அதில் தத்துவத்தை காட்டி அருள் தத்துவத்தை காட்டியதுதான். அழகாக திருவாரூரின் கண் எழுந்தருடைய இருக்கின்ற அந்த பெருமான் மும்மலங்களின் இயல்பையும் முதல்வர்கள் சங்கையில்லா தத்துவத்தை காட்டி, இந்த தத்துவம் என சொல்லக்கூடியது உண்மை என்ற பொருளுகிறோம், நாயிற்கடையாய் கடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. எனவே ஒவ்வொரு இடத்திலும் தத்துவங்கள் ஒன்றை ஒன்று குறிக்கும். எனவே தத்துவத்தை காட்டி, முதல்ல வரக்கூடிய தத்துவ மும்மலத்தை காட்டி அதில் தத்துவத்தை காட்டி அந்த மும்மலங்களும் பொருந்தி இருக்கின்ற உயிரினை காட்டி அருள் தத்துவத்தை காட்டி அந்த உயிரிலே பொருளாகி அந்த சிவம் இருப்பதை பின்பு காட்டினார். ஆகையினாலே மும்மலங்களின் இயல்பையும் அவற்றோடு பொருந்தி இருக்கின்ற உயிர்களது இயல்பினையும் அங்கே உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவத்தினது உண்மையையும் எனக்கு ஐயமர தெளிவித்தது அந்த திருவடிகளே என்று சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த முப்பொருள் உண்மை என சொல்லக்கூடியதை குருமூர்த்தி மூலம்தான் உணர்த்த இந்த ஆன்மா உணரும். ஆகையினாலே தான் குருமூர்த்தியானவர் வந்து எனக்கு மும்மலங்களின் இயல்பினையும் உயிரினது இயல்பினையும் சிவத்தினது உண்மையையும் எனக்கு புலப்படுத்தினார் என்று சொல்லி காட்டினார். இதில் சொல்லுகின்ற பொழுது அழகாக பாசத்தினுடைய இயல்பினை பற்றி பசு இயல்பை உணர்த்துவார். அப்படியெல்லாம் பாசம் உன்னை பந்தித்திருக்கிறது, ஆனால் பசுவாகிய நீ உனக்கு அறிவு என்பது ஒன்று உண்டு, அந்த அறிவை மறைத்திருப்பது இந்த பாசம் தத்துவங்கள் என சொல்லி பாசத்தின் இயல்பை வைத்துக் கொண்டு பசுவினது இயல்பினை உணர்த்துவார். அதற்கு பின்பு பசுவினது இயல்பினை பிடித்துக் கொண்டு, ஆன்மாவே நீ பிறப்பு இறப்பாகிய துன்பத்திலே பட்டுக் கொண்டிருக்கின்றாய், ஆனால் நீ சுவானுபத இன்பத்தை துய்ப்பதற்கு உரிமையுடையவன், நீ அதற்கு தகுதி உடையவனாக இல்லாத காரணத்தினால் இப்படி இருக்கின்றாய் என சொல்லி இந்த பாசத்தினுடைய இயல்பினை காட்டி அடைய வேண்டிய பதியினது இயல்பினையும் அங்கே உணர்த்தப்பட்டது. ஆகையினாலே முப்பொருளினது இயல்பு உணர்த்தல் அருட்குறவனது திருவருளினாலே தான் நிகழும். எனவே அந்த முப்பொருளினது உண்மையை குரு உணர்த்தத்தான் இந்த ஆன்மா உணரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி என சொன்னால், சூரியன் கதிர் இருக்கிறது, சந்திரகாந்த கல் என்று சூரியகாந்த கல் என்று வைக்கிறோம், அந்த சூரியகாந்த கல்லு கீழே ஒரு பஞ்சை வைக்கின்ற பொழுது அந்த சூரியனது கதிர்கள் அந்த சூரியகாந்த கல்லிலே பட்டு பஞ்சினை கொளுத்துகிறது. இந்த பஞ்சினை இந்த சூரியகாந்த கல் எப்படி கொளுத்தியது, சூரியனது சன்னதியிலே. சூரியனது சன்னதியே இல்லாமல் மேகக்கூட்டம் மறைத்து விட்டாலோ அல்லது வீட்டுக்குள்ளோ இருந்து கொண்டு இந்த சூரியகாந்த கல்லினை கல்லுக்கு கீழே பஞ்சை வைத்தால் அந்த பஞ்சு பற்றாது, தீப்பிடிக்காது. ஏன், சூரியன் சன்னதி இல்லை. இதே போலத்தான் ஆன்மாவாகிய சூரியகாந்த கல் சூரியனது சூரியனாகிய குருவினது சன்னதியில் மாத்திரமே அங்கே கொளுத்துதலாகிய ஞானம் பிறக்கும். எனவே சூரியனது சன்னதியிலே சூரியகாந்த கல் அங்கே வெப்பத்தை கப்புவதை போல குருவினது சன்னதியில் தான் இந்த ஆன்மாவுக்கு ஞானம் அங்கே விளையும் என்று நம்முடைய திருவருட்பயன் போன்ற நூல்களிலே இதை தெள்ள தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குருமூர்த்திகள் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கமலை ஞான பிரகாசரை குறிப்பிடுகின்ற பொழுது நம் கமலை வாழ்கிளியே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த கிளி என்று சொல்லக்கூடியது அந்த அருமையான ஒரு சொன்னாட்சி. இந்த கிளி என்று சொல்லக்கூடியது அந்த சொல்லினை ஏன் உணர்த்தி காட்டினார் என்றால், முதலில் கண்ணுக்கு இனியது, அதுதான் கிளி என்று சொல்லுவார். இதே போல ஞானவிற்கை உடைய ஒரு மாணவனுக்கு குருவானவர் காட்சியானது அவர் கண்ணுக்கு நிறைய ஒரு அனுபவத்தை ஆனந்தத்தை கொடுக்கும். ஆகையினாலே ஆனந்த வடிவத்தை குருவாக கொண்டிருக்கின்ற காட்சி காண்பதற்கு அருமையான அந்த குருவினது கோலம். ஆகையினாலே தான் குருவினது கோலத்தினை நம்முடைய நூல்கள் எல்லாம் அப்படியே வர்ணிப்பார்கள். நம்முடைய கோலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த குருவினது அங்கங்கள் ஒவ்வொன்றையும், அந்த திருநீர் அணிந்திருக்கின்ற அந்த நெற்றியையும் ஒளிபொருந்திய அந்த கண்களையும், இப்படி அங்கங்களை வர்ணிப்பதனுடைய நோக்கம் அது காண்பதற்கு திகட்டாத ஒரு திரு உரு என்பது. எனவே கிளி என சொல்லக்கூடியது ஒரு அழகிய உருவத்தை அங்கே காட்டப்பட்டு விட்டது. இரண்டாவது, கிளி என சொல்லக்கூடியது பசுமை. இந்த பசுமை என சொல்லக்கூடியது வெப்பத்தை நீக்கக்கூடிய ஒன்று. பிறவியாகிய வெப்பத்தை நீக்குவது அந்த பசுமை என சொல்லக்கூடியது. ஆகையினாலே குருமூர்த்தியானவர் ஆன்மாவினுடைய மாணாக்கருடைய பிறவி வெப்பத்தை தணித்து குருமையை தருபவர் என்று மற்றொரு பொருளும் உண்டு. மற்றொன்று, குருவினது ஒரு பெரிய தன்மை என்னவென்று சொன்னால், கிளிக்கு ஒரு குணத்தை சொல்வதுண்டு, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று சொல்லி காட்டுவார்கள். இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கமலை ஞான பிரகாச சுவாமிகளை கிளியே என்று சொன்னதற்கு காரணம், சொன்னதை சொல்வதால் கமலை ஞான பிரகாசருக்கு அவரது குருவாகிய ஞான பிரகாசம் பண்டாரம் எப்படி உபதேசம் செய்தாரோ அந்த உபதேசத்தையே திருப்பி மீளவும் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கும் அதே சொல்லி சொன்னார், சொன்னதை சொன்னார். தன்னுடைய குருமூர்த்தி கூறியதையே தனக்கு அப்படியே உபதேசம் செய்த காரணத்தினாலே குருவினை கிளி என்று இங்கே உருவகப்படுத்தினார் என்று சொல்வது உண்டு. ஆகையினாலே இந்த கிளி என சொல்வது சொன்னதை சொல்லும். எனவே இந்த குருமூர்த்திகள் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய குருமூர்த்தி எதை உபதேசித்தாரோ அதைத்தான் மாணாக்கர்களுக்கு உபதேசிப்பர். இதைத்தான் சந்தானம், குருசந்தானம் என்று சொல்லப்படுவது. குருசந்தானம் என சொல்லக்கூடியது உபதேச பரம்பரை என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிளி என்ற ஒரு சொல்லுக்கு சுகம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த கிளி என்பது சுகம் என்ற ஒரு பொருளை காட்டுவதற்காகத்தான் அம்பாளுடைய திருக்கையிலே எழுந்திருப்பின் போது கையிலே கிளியை கட்டியிருப்பார்கள். இந்த கிளி என சொல்லக்கூடியது சுகத்தை குறிக்கும். எனவே உயிர்களுக்கு பிறவி வெம்மையை நீக்கி, அந்த அறியாமையாகிய இருளில் இருந்து நீக்கி, அங்கே வீடு வீடாகிய அந்த பெரும் சுகத்தையும் அந்த ஞான ஒளியையும் கொடுக்கின்ற காரணத்தினாலே கிளியே என்று உருவாக்கின்றார். எனவே உயிர்களுக்கு சுகத்தை தருபவன், பிறவி வெம்மையை நீக்குவன் என்ற பொருளும் அங்கே வருகிறது. இப்படியெல்லாம் தன்னுடைய குருமூர்த்தியை நம் கமலைவாழ் கிளியே என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள். இன்னும் நம்முடைய குருமூர்த்தியானவர் தனக்கு உபதேசம் செய்த காரணத்தினாலே அந்த உபதேசத்தை தான் பெற்று அதனால் அடைந்த ஒரு பயனை அடுத்த திருப்பாடலிலே அழகாக விளக்குகின்றார். 29வது திருப்பாடல். அந்த 29வது திருப்பாடலிலே குருவினது உபதேசத்தால் தான் பெற்ற பயன் என்ன என்பதை நாம் இன்று முடிந்து நாளை அதை சிந்தனை செய்ய இருக்கிறோம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சித்தம்பரம். ஞானம் ஓங்குக நான்மறை நீடுக சீல மன்னவன் செங்கோல் விளங்குக கால மாமலை மண்ணுக காதலால் சால ஈசன் அடியா தழைக்கவே. திருச்சித்தம்பரம்.